நாம முதலாவது பகுதியில் நாம பார்த்துட்டு இருந்தோம் இந்த எபேசியர்கள் நிருபம் 5:1-21 பவுல் எப்படி ஒரு விசுவாசியினுடைய விசுவாச வாழ்க்கைய ஒரு நடையாக அவர் பயன்படுத்துறாருங்க. அப்ப நாம் எப்படி நடக்கணும் என்ற விஷயத்தை நாம பார்த்தோம். நம்முடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நாம நடக்கணும், புறஜாதிகளை போல நடக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும், ஞானமுள்ளவர்களாய் நடக்கணும். இந்த நடையில நாம நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணாதிசயம் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு. ஏனென்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமே, ரட்சிப்புல தேவனுடைய நோக்கம் ரெண்டுன்றதை பார்த்தோம். ஒன்று, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குவது. ரெண்டாவது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவது. பாகவேதம் பவுல் சொல்றாரு, தேவனை பின்பற்றுகிறவர்களாய். அந்த வார்த்தை பின்பற்றுகிறவர்களாய் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன அர்த்தம் என்றதை நாம பார்த்தோம். அப்படியே அவரை போலவே செய்வோம். அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கின்ற பொழுது தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்க பரிசுத்தராயிருங்க. இன்னொரு இடத்துல நாம இயேசு கிறிஸ்து சொல்றாரு சுவிசேஷத்துல, தேவன் சட்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சட்குணராயிருங்க, நல்ல குணம் உள்ளவர்களா. இதெல்லாத்தையும் நாம பார்க்கின்ற பொழுது நாம இந்த தேவனுடைய குணாதிசயங்களை நாம எங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் இந்த வேதம் தான் கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இந்த வேதத்தின் மூலமாக மட்டும்தான் தேவன் தம்மை யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அளவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேதத்தில் இந்த தேவனை நாம் அறிந்து அறிய 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 நாம பார்க்கிறோம், நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற இடைவெளி பெருசு. நாம் அவரை போல இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப அந்த சமயத்துல இது நம்மால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வேதம் சொல்லுது, இது ஆவியால் உண்டாகிற காரியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். ஆகவே ஒரு விசுவாசி, நான் சொன்ன அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன், எப்படி அந்த ட்ரேசிங் மாதிரி, இந்த எப்படி ஒரு ஓவியத்தை நாம கத்துக்கும் போது ஒரு படத்தை ஒரு ஒரிஜினலை கீழே வச்சு மேலே பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்றோம். ஆனா கொஞ்சம் நாட்களானது நமக்கு அந்த ஒரிஜினல் தேவையில்லை, நாம அதை சும்மா அப்படியே இது பண்ணி பண்ணலாம். ஆனா விசுவாச வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மாதிரியே நமக்கு எப்பயும் தேவை. அவரை நாம பார்க்க பார்க்க, அவரை அவருடைய காரியங்களை நாம் தியானிக்க தியானிக்க, அவரையே நோக்க, தேவ ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க, ஆளுகை செய்கிற ஆவியானவருடைய அந்த வல்லமைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான மனுஷர்களாக மாற்றார். இதுல நாம பார்க்கிறோம் இந்த இடத்துல அவரை பிரதிபலிக்கிற காரியத்துல வேதம் நம்மள்ட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம் இந்த அன்பை பிரதிபலிக்க சொல்லிதான் கேட்கிறார். ஏனென்று சொன்னா இந்த அன்பு, தேவ அன்பை நாம பாக்குறோம், நிபந்தனையற்ற அன்பு. இந்த உலகத்துல நாம அன்புன்னு சொன்னா அதுல பெரிய பிரச்சனை வருது. இந்த இடத்துல அன்பு அன்பு என்று சொல்லும் போது இந்த நடையில முக்கியமானது அன்பு. இந்த அன்பு என்ற வார்த்தை வேதம் என்ன போதிக்கிறதுன்னு சொன்னா தேவ அன்பு என்ற அர்த்தத்துல சொல்லுது. அதுக்கு நேர்மறையா எதிர்மறையா இருக்கிறது இதை குறித்து நாம பார்க்க போறோம். இந்த இடத்துல நமக்கு வேதம் சொல்லுது, நாம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருக்கணும் என்று சொல்லி, சரியா பாருங்க. இந்த இடத்துல 2 Corinthians 3:18 யாராவது வாசிங்களா? 2 Corinthians 3:18 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அவர் சாயலாகத்தானே மகிமையிலே மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த வார்த்தை அது அப்படியே அந்த இதை உடைக்காம வாசிங்க யாராவது. ஆவியா இருக்கிற கடவுளினாலே, தம்பி படிங்க, அந்த பகுதியில இருந்து படிங்க. பாத்தீங்களா, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இது நடக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, வேதம் சொல்லுதா இல்லையா? வேதம் பொய் சொல்லாத என்று நம்புறீங்களா? வேதம் பொய் சொல்லாத என்றதை ஒத்துக்கொள்ளுறோம்னு நீங்க சொல்லுங்க. அப்போ ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த சாயலுக்கோப்பாக மாற்றப்படுவது நடக்குதா நடக்கலையா? நடக்குது தானே, வேதம் சொல்லுதுதானே. ஆவியான கடவுளால நாம் அந்த சாயலுக்கோப்பானவர்களாக மகிமைக்கு மேல மகிமை அடைகிறோம். நம்ம ஆகிக்கொண்டுதான் போகுது, நடக்குது இந்த சாயல். இதுதான் நோக்கம். அப்ப உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது நடக்குது, அதுக்கு தேவ ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருக்கிறாரு, அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அதுல வந்து இந்த அன்புல வளர்ற காரியம், அந்த அன்பை பிரதிபலிக்கிற காரியம் தான் முக்கியமான காரியமாக அந்த இடத்துல பேசப்படுது. பாருங்க, தேவனுடைய அன்பு என்கிறது எடுக்கிற அன்பு கிடையாது. அதாவது எதையாவது எதிர்பார்த்து செய்கிறது தேவனுடைய அன்பு கிடையாது, கொடுக்கிற அன்பு. நீ என் ஃப்ரெண்டா, அப்ப நான் சொல்றதுபடி நீ கேட்கணும் தானே. நீ எனக்கு தரல பாத்தியா, அப்ப உனக்கு என்ன அன்பு இல்லையா? இது இது வந்து இந்த உலகத்தில் நடக்கிற டாக். உலகத்தில் இருக்கிற எந்த அன்புமே ரெசிப்ரோக்கல் தான், ரெசிப்ரோக்கல் தான். ரெசிப்ரோக்கல் என்ற வார்த்தையை நீங்க கத்துக்கோங்க ஆங்கிலத்தில். ரெசிப்ரோக்கல் என்று சொன்னா நம்ம செய்யறதனுடைய பிரதிபலன் நமக்கு வருது. ஏண்டா சரணே, உன்னெல்லாம் வளர்த்த நேரா, ஊட்டி வளர்த்த நேரா, இன்னைக்கு நீ சம்பாதிக்க தொடங்கினதுக்கு பிறகு அம்மாவை மறந்துட்டியா பாத்தியா? பாட்டிம்மா சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா? கேட்டிருக்கீங்களா? காதல நடக்குது தானே. அதுக்காக நம்ம கவனிக்க கூட அதுல எல்லாம் வரல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட அன்பா இருந்தாலுமே அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா தேவ அன்பு என்னன்னு பாருங்க, நாம் பாவிகளாயிருக்கையில் அவர் நம்மை முந்தி அன்பு செய்யும். கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார். நம்ம பொங்கி வரும் அன்பெல்லாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்போட தான் பொங்கி வருது. ஒவ்வொரு வயசுல பொங்கும் பாத்தீங்களா அன்பெல்லாம், அந்த பொங்கல் எல்லாம் எப்படி பொங்குது என்று சொன்னா அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணலாம் போய் அங்க எதிர்பார்ப்பு இருக்கு, உள்ளான நோக்கம் இருக்கு. தேவ அன்பு உள்ளான நோக்கம். நானும் நீங்களும் பாவிகளாய் இருக்கும் போது தேவன் நம்மை அன்பு செய்தார். தகுதி இல்லை, அவசியம் கிடையாது. அந்த அன்புல தகுதி இல்லை, அந்த அன்புக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த அன்பு சுயாதீனமாக எடுக்கின்ற முடிவுகளினாலே உண்டான அன்பு, தீர்மானத்தினால உண்டாகின்ற அன்பு, கவர்ச்சியினாலேயோ உணர்வுகளினாலேயோ அல்லது எந்த விதமான ஒரு ஒரு கண்டிஷனாலேயோ ஏற்படுகின்ற அன்பு கிடையாது. தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, இதுதான் இந்த தேவ அன்பு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அகாப்பே. தேவனுடைய அன்பை குறிக்கிற கிரேக்க சொல்லு அகாப்பே, நிபந்தனையற்ற அன்பு. இந்த அன்புல தான் நாம பிரதிபலிக்க சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த அன்பை கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவில் வழிபட்ட தேவனுடைய பகிர்ந்தளிக்கக்கூடியதான அந்த குணாதிசயங்கள்ல இந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, இந்த அன்பு தான் கற்பனைகளின் நிறைவு. ரோமர்கள் நிருபத்தில் நாம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த அன்பு நீ நிறைவேற்றினா கற்பனையை நிறைவேற்றையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் என்ன நெகட்டிவா சொல்ற பாசிட்டிவ் விஷயம்? நீங்க உண்மையிலேயுமே உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தா விபச்சாரத்துக்கு இடம் இல்லையே. இந்த தேவ அன்பு மற்றவர்களை பரிசுத்தத்தை நோக்கி வழிநடத்துகின்ற உணர்வு கொண்டதான் அன்பு. இந்த தேவ அன்பு மற்றவர்களுடைய நன்மையை எதிர்பார்க்கின்ற அன்பு. விபச்சாரத்துல தானும் அழிஞ்சு மற்றவனையும் அழிக்கிறான். வேதம் சொல்லுதானே, பொய் சாட்சி, களவு. இந்த தேவ அன்பு இருந்தா களவு நடக்குமா? ஏன்னா இந்த தேவ அன்பு மற்றவர்களை முதன்மைப்படுத்தி, மற்றவர்களை மேலாக வைத்து, மற்றவர்களை சிந்திக்கிற அன்பு. இது கிறிஸ்துவில் வழிபட்ட அன்பு. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, இந்த அன்பை நீ நிறைவேற்றினா கற்பனை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு. ஆகவேதான் கற்பனைகள்ல முக்கியமான கற்பனை என்னன்னு கேட்டப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரெண்டு, ரெண்டுமே அன்பு. ஒன்று தேவனை நேசிக்க அன்பு செய்கிறது, இன்னொன்று முடிஞ்சு போச்சு. அப்ப ஏன் கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயங்கள்ல அன்பை மாத்திரமே வேதம் நாம கடைபிடிக்கணும்னு சொல்லுதுன்னு சொன்னா அது எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறதாக இருக்கு. அந்த பரிசுத்தமாக்கல வளர வளர மற்ற காரியங்கள் எல்லாம், மற்ற குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளே தேவன் ஏற்படுத்தக்கூடியதான ஒரு வழியாக நம்ப வச்சு. இந்த அன்பு, இந்த அன்பை தான் அந்த இடத்துல அவர் நடத்த சொல்றாரு. இந்த உலகத்துல இன்னைக்கு ரொமான்டிக் லவ்வை பத்தி பேசுறாங்க. ஏன்னா இது சப்ஜெக்ட் சின்ன 13 வயசுல இருந்தாலுமே இது உங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு உலகத்துல வந்து இந்த ரொமான்டிக் லவ் இருக்கு. ரொமான்டிக் லவ் சொன்னா தமிழ்ல காதல் என்ற ஒரு மொழி. ஏன்னா அந்த அன்புக்கு வேற வேற வார்த்தைகள் இருக்கு. காதல் அது இது விட்டுருங்க, காதல் ரொமான்டிக் லவ் இதை பத்தி இன்னைக்கு உலகம் பேசுது. இந்த அன்பு வந்து உணர்வு சார்ந்த அன்பு. இது எந்த நேரத்திலையும் இல்லாம போகும். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில இந்த அன்பு சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இல்லாமல் போகும், சில நேரத்தில் முழுவதுமாக இல்லாமல் போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ திருமணத்தை உறுதிப்படுத்துகின்ற அன்பு இந்த ரொமான்டிக் லவ் கிடையாது, அகாப்பே லவ். கிறிஸ்தவ திருமணத்தை உறுதிப்படுத்துகின்ற அன்பு இந்த அகாப்பே அன்பு. இந்த ரொமான்டிக் லவ் இருக்கோ இல்லையோ, இல்லாம போகுதோ வாழ்க்கையில, டிவோர்ஸுக்கு அது காரணமா இல்லை. ரொமான்டிக் லவ் இல்லாம போச்சுன்றதுனால டிவோர்ஸ் பண்றேன்னு போறது பாவம், அதுக்கு இடமே இல்லை கிறிஸ்தவ திருமணத்தில். ஏன்னா கிறிஸ்தவ திருமணத்தை உறுதிப்படுத்துகின்ற அன்பு தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு, எதிர்பாராமல் கொடுக்கப்படுகின்ற அன்பு. மனைவியினுடைய அழகு இருக்கோ இல்லாம போச்சோ, எதிர்பார்த்த குணங்கள் இருக்கோ இல்லாம போச்சோ, டசன்ட் மேட்டர். அது எடுக்கப்பட்ட தேவ தீர்மானத்தினால, தேவ அன்பை சார்ந்து வாழ்றதுனால. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க திருமண வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கின்ற பொழுது இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்குல்ல. அப்படி திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க பிரவேசிக்கின்ற பொழுது இந்த தேவ அன்பை சார்ந்துதான் நீங்க பிரவேசிக்கணும். ரொமான்டிக் லவ் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்காது, குறையும் கூடும், இல்லாம போகும். இன்னைக்கு பாக்குறீங்க தானே, உலகத்துல லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிக்கணும். 6 மாசத்துல இன்னைக்கு டிவோர்ஸ்ல போய் முடியுது, 1 வருஷத்துல டிவோர்ஸ்ல போய் முடியுது. என்னாச்சு அன்பு, என்னாச்சு, என்னாச்சு? அப்ப அது உண்மையான அன்பு கிடையாது. தேவ அன்புதான் திருமணத்தை உறுதிப்படுத்துது. அதுல இந்த ரொமான்டிக் லவ் வந்து ஒரு பியூட்டி மாதிரி, அதை அதனுடைய அழகை மேன்மைப்படுத்து. அன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாருல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கு, அது மாறாது, அது எப்போதுமே சந்தோஷம் அவனுக்கு இருக்கு. அதுல அப்பப்ப பொருட்களாலேயோ நபர்களாலேயோ வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் போனஸ், பட் கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்து தேவ அந்த சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம், சமாதானம், அது குறையாது. இப்ப நிலையா ஓடிட்டு இருப்பான் திருமண வாழ்க்கையிலையும். அந்த நிலையான ஓட்டத்துக்கு காரணம் தேவ அன்பு. அதுல ரொமான்டிக் லவ் வந்து கேக்குக்கு மேல கிரீம் போட்ட மாதிரி ஃப்ளேவர். இது ஒரு சைடா சொன்ன, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெவர் கன்ஃபியூஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ரைட். யூதாவினுடைய நிருபம் 21 வசனத்துல நாம பாக்குறோம். அவருடைய நிருபம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்டர் தான் அது. அதுல 21வது வசனத்துல சொல்றாரு, ஒரு பகுதியில், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்றாரு. இங்க உத்தரவாதம் வருது. உண்மைதான், கர்த்தருடைய அன்பு மாறாதது, நிபந்தனையற்றது. நாம் எவ்வளவோ தவறு செய்தாலும், எவ்வளவோ கர்த்தரை நிராகரித்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களினால நம்ம கர்த்தரை நிராகரிக்க, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டே நாம் நடக்கிற காரியங்களின் மூலமாக, செய்கின்ற செயல்களின் மூலமாக, எடுக்கிற முடிவுகளின் மூலமாக கர்த்தரை நாம் நிராகரித்தாலுமே இன்னுமே தேவன் நம்மளை அன்பு செய்கிறார் தானே. நாம் ரட்சிப்புக்கு முன்பாக பாவியர்களை நம்மளை அன்பு செஞ்சாரு, ரட்சிப்பின் பின்பாக நம்ம இப்பொழுது விசுவாசியாக அன்பு செய்கிறாரு. இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் தவறு செய்யும் பொழுதும் நம்மை அன்பு செய்கிறாரு. இதுதான் தேவனுடைய மாறாத அன்பு. ஆனால் தேவன் அப்படி இருக்கிறாருன்றதுக்காக நான் லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி ஓட முடியாது. யூதா சொல்றாரு, இந்த தேவ அன்புல, இந்த அன்புல நீங்க தங்கியிருங்க என்று சொல்றாரு, உங்களை காத்துக்கொண்டு. அப்ப அங்க ஒரு உத்தரவாதம் இருக்கு. இந்த அன்பை, இந்த அன்புல நான், எனக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் இருக்கு. நான் என்னுடைய வழிகளை காத்துக்கொள்ளணும், கர்த்தருடைய அன்பை நான் பெறுகிற உண்மைதான், அது நிபந்தனையற்றது உண்மைதான். ஆனால் அந்த அன்புக்கு நான் நன்றி உள்ளவனாக ஜீவிக்க நான் முயற்சி எடுக்கிறேன். ரைட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ சாயலை பெற்றவர்கள் கர்த்தர் அன்பு செய்கிற பிரகாரமாய் அன்பு செய்ய கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கள் அவரது சாயலை பெற்ற நாம் அவரை போல் அன்பு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவ கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிறார். நாம தானே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தேவ சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகிறான்டா, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகிறான்டா, நம்ம அன்புல வாழணுமா வளரணுமா இல்லையா? அப்ப அப்படி நாம வாழல வளரலன்னு சொன்னா நாம அந்த சாயலுக்கொப்பாக நாம மாற்றப்படல. அந்த சாயலுக்கொப்பாக மாற்றப்படலன்னு சொன்னா உடனே அடுத்த பக்கத்துல கேள்வி எல்லாம் அடிக்குது, ரெட் லைட் எரியுது. என்ன தேவனுடைய ரட்சிப்புல ரெண்டு நோக்கங்கள், ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது, இன்னொன்று தேவ சாயலுக்கொப்பாக மாற்றுறது. எல்லாம் அடிக்கணும், எல்லாம் அடிக்கணும். வாழ்க்கையில எல்லாம் அடிச்சாதான் நமக்கு ஜீவன். எல்லாம் அடிக்கலன்னு சொன்னா சாவு. ECGல கி 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 கிக்கனா உயிரோடு இருக்கிறீங்க, கீ என்று போச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுட்டாரு. எல்லாம் அடிக்கலன்னா சாவு ஆவிக்குரிய வாழ்க்கையில. எல்லாம் அடிச்சா தான் ஜீவன், நீ உயிரோடு இருக்கிறண்டா. சோம்பறிகளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சாரி, எனக்கும் தான். சோம்பறிகளுக்கும் சோத்து மாடுகளுக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு கமுந்தடிச்சு படுத்துட்டு நான் பார்க்குறேன், அது நமக்குள்ளே இருக்கு கிடையாது, கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம் பிரயாசப்படுகின்ற வாழ்க்கை, பிரயாசப்படுகின்ற வாழ்க்கை. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் அன்பு செய்ய தவறுனா அது அவனுடைய புதிய சாயலுக்கு விரோதமான செயல் மாத்திரமல்ல, கடவுளுக்கும் விரோதமான செயல். ஏன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்டளை அன்பு. அன்பு செய்ய தவறுனா நம்ம கட்டளையை மீறுறோம், கட்டளையை தேவ கட்டளையை மீறுறதா. அன்பை நிறைவேற்றினா கட்டளையை நிறைவேற்றும், அன்பு இல்லாமல் போகின்றவர்கள். நான் இந்த இடத்துல அன்பு அன்புன்னு பேசுகின்ற நேரத்தில் தயவு செஞ்சு என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. நான் பேசுறது அகாப்பே அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கு, ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கு, அதுல வளர முடியும். வேதம் சொல்லுது, அது நடக்குது என்று சொல்லு. அது இல்லைன்னு நாம கதை சொல்லிட்டு இருந்தா நம்ம நம்ம நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி அவர் பேசிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்க கூடாதுன்ற விஷயத்துக்கு வாராரு. சிவா, 1:30 லஞ்ச் தானே? ஒரு விசார் கேட்டு பாத்துங்க, 1:30. இதுல பேசும்போது அடுத்த விஷயங்களை கொண்டு வர நாம இப்ப யோசிக்க போறோம் பாருங்க. அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்றார், அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5 ரைட். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் என்று சொல்றார். இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைக்கு பொர்னேயா, அதுக்கு ஆங்கிலத்தில் இம்மோராலிட்டி என்ற பெயர். இந்த இடத்துல இந்த கிரேக்க மொழி, இந்த பொர்னேயான்ற கிரேக்க மொழி, இந்த தமிழ்ல வந்து வேசித்தனம் என்று சொல்லி ஒரு சில நேரத்தில் நான் எனக்கு தெரியல, அதனுடைய அர்த்தத்தினுடைய ஆழம் தெரியல. ஆனா இந்த பொருள், இந்த கிரேக்க மொழி வந்து எல்லா விதமான செக்ஷுவல் சின்ஸையும் உள்ள கொண்டு வந்தது. இந்த வார்த்தை பவுல் ஆவியானவரினாலே ஊக்குவிக்கப்பட்டு எழுதின பொழுது அவர் பயன்படுத்தின இந்த கிரேக்க மொழிக்குள்ள எல்லா விதமான செக்ஷுவல் சின்ஸும் வந்தது. சகல விதமான செக்ஷுவல் என்றதுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட சொல்லாமா பிரதர்? சகல விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட பாவம் அதுக்குள்ள வந்துருது. அப்போ ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த வேத வார்த்தையை பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. ஏன் பரிசுத்தவான்கள் சொல்லப்படுது? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் குமாரன் இயேசுக்குள்ளாக. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அதான் நம்முடைய அந்த நிலை. நாம் இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள இந்த காரியங்களும் அதோடு சேர்த்து மற்றதெல்லாம் சொல்லி போட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. பேர் முதலாய் இந்த இவற்றினுடைய இந்த பெயர்கள் கூட உங்க வாழ்க்கையில பேசப்படக்கூடாது. சொல்லப்படக்கூடாது. தெளிவா சொல்லிட்டாரு. பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. ஆமா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். அப்ப நாமெல்லாம் எந்த கூட்டத்தில் நிற்போம்? வலதுபுறமா இடதுபுறமா அல்லது? ஆண்டவருக்கு மூணாவது கேட்டகரி கிடையாது. ஒன்று, நீ வலதுபுறம் அல்லது இடதுபுறம் தான். ஏன்னா பிஜேபியில் ஒருத்தரும் காங்கிரஸில் ஒருத்தரும் கட்சியில் இருந்துட்டு, அல்லது டிஎம்கேயில் ஒருத்தர் ஏடிஎம்கேயில் ஒருத்தரும் கட்சியில் இருந்துட்டு குடும்பமே கூத்தடிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கூத்தடிக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க, இது எல்லா விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட பாவத்தையும் கொண்டு வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது தேவனுக்கு விரோதமான செயல். காரணம், அன்புக்கு விரோதமானது. அன்புக்கு விரோதமானது தானே. எந்த விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட பாவமா இருந்தாலும் அது அன்புக்கு விரோதமானது. ஆகவே தேவனுக்கு விரோதம். நீங்க தவறான ஒரு நடக்கையில ஈடுபடும் போது உன்னையும் அன்பு செய்ய நீ தவறுற. உன் ஆத்மாவை நீ பாதாளத்துக்கு தள்ளுற. உன்னை நீ அன்பு செய்யல. தேவன் என்ன சொல்றாரு? உன்னை அன்பு செய்ய சொல்ற. துறனையும் நீ அன்பு செய்யல. இந்த ரொமான்டிக் லவ் என்ற பேர்ல நீங்க என்ன இதெல்லாம், பி கேர்ஃபுல். நம்ம சொல்ல போனா நம்ம பயங்கரமான கவனமா இருக்க வேண்டிய ஆக்களா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடு நடக்க வேண்டியவர்களா இருக்கு. இன்னைக்கு உலகமே கெட்டு போயிருக்கு. எனக்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் சனி ஞாயிற்றுக்கிழமை மேல அங்க ஒரு மால் இருக்கு. அங்க பெரிய அந்த சிட்டி சென்டர் சொல்லிட்டு டவுன்ல பெரிய மால் இருக்கு. அப்ப சண்டேஸ்லயும் சில நேரத்தில் ஈவினிங்ஸ்ல கடை திறந்துருக்கும், அல்லது ஏதாவது நைட்ல கொஞ்சம் லேட்டா போனா கடை திறந்துருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல போனா நான் போயிட்டு ஓடி வந்து சொன்னேன், வீட்டுல எனக்கு பயமா இருக்கு, என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்குது, எனக்கு பயமா இருக்கே, டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு முக்கவாசி அந்த சிட்டியில இருக்கிற யங் கிரௌட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கதான் சுத்திட்டு இருக்கலாம். நான் ஒரு பார்மசியில என்ன ஒருத்தர் கிரெடிட் கார்டு விஷயமா பேசிட்டு அவர் என்ன பிளேட் போட்டிருந்தாரு. நான் அவரோட பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மால்ல ஒரு ஒரு பார்மசி இருக்கு. அந்த பார்மசியில திங்ஸ் எல்லாம் இப்படி நடந்து போகும்போதே பிக்கப் பண்ணலாம். அதுல கரெக்டா முன்னாலே, அதாவது கடை அந்த அந்த செக்ஷனுக்குள்ளேயே காலை வைக்காம இப்படி நடந்து போக்குள்ளே எடுத்துட்டு போற மாதிரி தட்டு இல்லாமல் கருத்துடை சம்பந்தப்பட்ட சாமானை தான் வச்சிருக்கிறான். நான் அவரோட பேசிட்டு இருக்க ஒரு யங் பாய், சொல்ல போனா உங்க வயசுல தான் இருப்பாரு, உங்களை விட சின்னாலா இருப்பாரு, அப்படியே வந்தா இப்படி வந்தா இப்படி சுத்தினா அவன் இப்படி சுத்தினா அப்படியே வந்து டக்குனு அப்படி கையை வச்சு எடுத்துட்டு போறான். இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிள்ளைகள் அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஜீவனுள்ள தேவனை ஏமாற்ற முடியாது. ஆகவேதான் சொன்ன, நீ ஒரு விசுவாசியா, உன்னுடைய நடை இந்த சர்வேகாதிபத்தியம் உள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கு. அவருக்கு முன்னால எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஐயோ, அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார்ல, ஏற்காடை பத்தி சொன்னாரு. சனி ஞாயிறுல ஏற்காடு எல்லாம் எப்படி ஃபில் ஆகி போயிருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு இதெல்லாம் உலகத்துல ஸ்டைல். இன்னைக்கு ஸ்டைல், இன்னைக்கு இதான் லைஃப். எல்லா விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட பாவமும் இந்த இந்த பொருணையா என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்குள்ளாக அடங்குது. இதனுடைய பெயர் முதலாய் நமக்குள்ள கேட்கப்படக்கூடாது என்று சொல்லி வேதனை. ரைட். இதுக்கு எதிர்ப்பா எதிர்கருத்தான சொல்ல பார்த்தோம் என்று சொன்னா, இதுக்கு எதிர்கருத்தான சொல் என்கார்டேயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப இது இல்லாத இடத்துல இது இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள என்னைக்கு இந்த பாலியல் சம்பந்தமான பாவத்தினுடைய காரியங்கள் வருது என்று சொன்னா, நமக்குள்ள இது குறையிற நேரத்தில் வருகுது. செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம். இதுக்கு என்ன பேர்? இச்சையடக்கம். இது இது என்ன, இது எங்க பாக்குறீங்க? இச்சை அடக்கம் ஆவியின் கனிகள், பிசாசினுடைய கனி. இது ஆவியின் கனி. இது குறையிற நேரத்தில் இது. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் குறையிற நேரத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் தான், எல்லாம் தெரியாது. அது இது எதுவுமே மழுப்ப முடியாது தேவனுக்கு. பாருங்க, வேதம் இதைத்தான் சொல்லுது. ஒரு விசுவாசியா இதனுடைய பேர் முதலாய் உங்களுக்குள்ள பேசப்படக்கூடாது. ஆகவே பாலியல் இச்சையடக்கம் அற்று போகும்போது, பாலியல் சம்பந்தமான பாவங்கள், அதை வேசித்தனம் பண்ணி நடத்துல சொல்லுதும், எல்லா அசுத்தங்களுக்குள்ளாகவும் நாம் வழி நடத்தப்படும். அப்ப ஆவியின் கனிகள்ல ஒன்று இச்சையடக்கம். அப்ப ஆவியில நாம் வளராதே போனால், ஆவியின் கனிகள்ல நமக்குள்ள பலப்படாதே போனால், லைட் அடிக்கணும், ரெட் லைட் எரியணும், பீப்பிங் சவுண்ட். அடுத்தது நாம் பார்த்தோம்டா, அடுத்த இது சொல்றாரு, மற்றெந்த அசுத்தமும். இம்பியூரிட்டி, ரைட், இதுதான் அந்த கிரேக்க சொல்ல கதர்ஷியா, இம்பியூரிட்டி. இது வந்து பொதுவான ஒரு பதம் கிரேக்க மொழியில, இது பொதுவான பதம். இதை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா அசுத்தத்தை இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்படும் போது எதையுமே விட்டு வைக்காம எல்லாத்தையும் கொண்டு வந்து கேப்சர் பண்ற மாதிரி தேவன் அந்த வார்த்தையை, அந்த மொழியை தெரிவித்தது. மற்ற எந்த அசுத்தமும், இந்த வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில, அதாவது பரிசேயர்களை பார்த்து சொல்லும் போது, கல்லறைக்குள்ள அசுத்தம் இருக்குன்னு சொன்னார்லே, அவங்க அந்த அழுகி போற உடல், அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த அர்த்தத்தில் ஆண்டவர் பயன்படுத்துறார். மற்ற புதிய ஏற்பாட்டில் 10 முறை இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10 முறை புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 10 முறையிலையும் இந்த லூக்கா சுவிசேஷத்துல வந்து, மத்தேயு சுவிசேஷம் 23-27 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத கல்லறைக்குள்ள அழுகி போற உடலை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறாரு. அது தவிர 10 தடவை புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அந்த 10 இடத்திலையும் பாலியல் ரீதியான பாவங்களை தான் குறிப்பிட்டு பயன்படுத்தப்படும். இவற்றின் பெயர் முதலாய், ஐயோ, நம்முடைய ஜீவியத்தை நாம் அதான் சொன்ன, சோம்பேறிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சோம்பேறிக்கும் கனவு காண்றவனுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுகின்ற ஒரு ஆத்மாவுக்கு தான் கிரியத்து. ஏன்னா ஏன் தெரியுமா, இந்த வார்த்தை ஒரு தரம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் டேவிட் இளங்கோவன் ஞாபகப்படுத்தி பேசினாரு. இந்த யாக்கோபு 4:5 பாருங்க, நம்ம யாரை பத்தி பேசிட்டு, நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனா நானும் நீங்களும் இருப்போம்னு சொன்னா, நம்ம என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அல்லது யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறோம், ஒன்று நாம கதை விட்டு போய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். பாருங்க 4:5 நம்மில், யாக்கோபு 4:5, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனே, மனுஷியே, தங்கச்சி, தம்பி, நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாயானால் உனக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் யாரு பாவரு, யார் அவரு? வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறார் என்று நினைக்கிறீர்களா? அடுத்தடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அவர் யாரு? காலுக்கு மேல காலை போட்டு தூங்குறவர். அவரு என்ன வார்த்தை சொல்லப்படுது? வைராக்கிய வாஞ்சை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கும்னா அந்த ஆத்மாமை குறித்து வைராக்கிய வாஞ்சை. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார் என்று சொன்ன, தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு என்று சொன்ன, இந்த தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்ன, வலப்பக்கமா இடப்பக்கமாண்டு நாம தான் தெரிவு செய்யணும். நம்ம ஹொனஸ்டா, இட்ஸ் பெட்டர் டு அக்செப்ட். வலப்பக்கமா இடப்பக்கமா, ஏன் உண்மையா இருந்தா இப்பவே கர்த்தரை தேட முடியும். நடிச்சுட்டே போய் முடிச்சிட்டோம்னு சொன்னா தேட முடியாது. ரியாலிட்டியில வந்துட்டா அதுக்கப்புறம் தேட முடியாது. இப்பதான் தருணம், இதுவே தருணம், இதுவே தருணம், இதுவே தருணம். தம்பி தங்கச்சி கிருஷாந்தன், இதுதான் தருணம். நமக்குள்ள தேவாவிய நான் ரட்சிக்கப்பட்டு இருப்பேனே ஆனால் என்னுடைய ரட்சிப்பிலே கர்த்தருடைய நோக்கம் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதும். அந்த செயல் நமக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் நாளுக்கு நாள் நம்ம மகிமையில மறுரூபமாக்குறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுது. எங்க போச்சு அப்ப என் வாழ்க்கையில் அது அது சாயல் தெரியுதா? நம்ம நானும் நீங்களும் முன்னு கண்ணாடிக்கு முன்னாண்டு கேட்க வேண்டிய விஷயம், இப்படிப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார் சொன்னா என்னுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருப்பனா? தேவனுக்காக இப்படித்தான் நான் இருப்பனா? என்னுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருப்பனா? கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும், சிந்திக்கணும், சிந்திக்கணும், சிந்திக்கணும். நான் சொன்னேன் எனக்கு சிந்திக்க முடியலையா, எழுதுங்க. அது உண்மையா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. எனக்கு சிந்திக்க முடியல, பிரச்சனை. சிந்திக்கணும், சிந்திக்கணும். கிறிஸ்தவ ஜீவியம் சிந்திக்கின்ற ஒரு ஜீவியம், மே ஜீவியம் கிடையாது, சிந்திக்கிற ஜீவியம். வல்லமையான ஊழியக்காரர், அதிசயமான ஊழியக்காரர், பின்னாலே ஓடுறது கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம் சிந்திக்கிற ஜீவியம், கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற ஜீவியம், சீர்தூக்கி பார்க்கிற ஜீவியம், அனலைஸ் பண்ற ஜீவியம், சுய பரீட்சை செய்கிற ஜீவியம். பாருங்க, அந்த மற்ற அசுத்தமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை வேதம் ஏற்றுக்கொள்ளல. இதெல்லாம் வேதம் ஏற்றுக்கொள்ளல. நீங்க இது சம்பந்தமா நீங்க 1 கொரிந்தியர் 5:1-5 வீட்டில் வாச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 5:1-5, 6:13-20 இந்த காரியங்களை வாசிச்சு பாருங்க. அடுத்தது பொருளாசை, கிரீட். இந்த பொருளாசையும் அசுத்தத்தையும் ஒன்றுல ஒன்று பிரிக்க முடியாது. இது ரெண்டுமே ஒன்றோடு இணைக்கப்பட்டதுதான். ஏனென்றா எல்லா விதமான செக்ஷுவல், அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட பாவம் அசுத்தமும் இந்த பொருளாசையினுடைய அந்த அந்த இதோட இணைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, பொருளாசைக்குரிய மூல காரணம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னா, சுய சித்தம், சுய திருப்தி, சுயத்தை மையப்படுத்திய வாழ்க்கை. அப்ப பாலியல் காரியத்திலையும் அதுதான் இருக்கு, சுய சித்தம், சுய திருப்தி, சுய சுயத்தை மையமா வச்ச வாழ்க்கை. பொருளாசைக்கும் அதுதான் ஊற்று, சுயம்தான் ஊற்று. சுய சித்தம், சுய திருப்தி, சுயத்தை மையப்படுத்திய இந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு தான் அந்த பொருளாசை. அதுக்கும் வேசித்தனத்துக்கும் மற்ற எந்த அசுத்தத்துக்கும் பெரிய ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதான் அது. இது இருக்கிற இடத்துல அது நிச்சயமா இருக்கு, இது இருக்கிற இடத்துல இது இருக்கு. ஆனா தேவ அன்பை பற்றி யோசிச்சு பாருங்க. தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அகாப்பே அன்பு, சுயம் அற்ற அன்பு. இப்ப வித்தியாசம் தெரியுதா? இப்ப வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? உங்களாலே பார்க்க முடியுதா? ரொமான்டிக் லவ் எப்படி வருது? ஃபீலிங்கு, ஃபீலிங்ல தானே வருது. ஃபீலிங், எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஜாதி பார்த்து லவ் பண்றவனே இருக்கிறான், ஜாதி பார்த்து தேவசித்தம் கிடைச்சி கல்யாணம் முடிக்கிறவனும் இருக்கிறான். அது பெரிய கன்றாவியா இருக்கு. அதை விட கன்றாவி ஜாதி பார்த்து திருக்கு. இதெல்லாம் நடக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. இதே பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல, பேசக்கூடாது. வித்தியாசம் தெரியுதா? செல்ஃப், சுய சித்தம், சுய திருப்தி, சுயத்தை சார்ந்த வாழ்க்கை. எனக்கு 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 என்ன 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 எனக்கு தேவை, அங்க அதை எடுக்கிற அன்பு தான். நம்ம எலாபரேட்டா போக முடியாது, நமக்கு நேரம் குறையினதுனால நாம. ஆனா நீங்க யோசிங்க, தொடர்ந்து இதை குறித்து நீங்க சிந்திக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு. சிந்திக்கணும், அப்ப பாருங்க, பொருளாசை இது முதலான இந்த காரியங்கள் நமக்குள்ள கேட்கவே கூடாது. புரியுதுல்ல? எந்த அன்பு நாம பிரதிபலிக்கணும் என்று? தேவ அன்பு, அகாப்பே அன்பு, சுயமற்ற அன்பு, கொடுக்கிற அன்பு. அதுக்கு உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் சொல்றாரு, நீங்க தேவ பிள்ளைகளை போல அன்பினால தேவனை பின்பற்றி அதுக்கு மூலத்தை கொடுக்கிற. பாருங்க அந்த எபேசியர் 5 வசனத்தை நீங்க தமிழ்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுதந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். இதுல நீங்க நீக்கி பாத்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் அந்த வாக்கியம். அதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு. இந்த தேவ அன்பு இதுதான் உங்க நடை. உங்க நடைய டிஃபைன் பண்ண வேண்டிய காரியம், விசுவாச நடையை டிஃபைன் பண்ண வேண்டிய காரியம். அடுத்ததை நாம பார்த்தோம் என்று சொன்னா, இதுல மற்ற விஷயங்களை அவர் பேசுறாரு பாருங்க. பில்தினஸ் என்று பேசுறாரு, வேசித்தனம், மற்ற அசுத்தம், பொருளாசை சொல்லிட்டேன். அடுத்தது சொல்றாரு வம்பு என்று சொல்லி தமிழ்ல இருக்கு தானே. இது பொதுவான முறையற்ற பேச்சு. வம்பு பேசுறது முறையற்ற பேச்சு, சரியா? தரைக்குறவாக தரமற்ற முறையில நாம பேசுகின்ற காரியம். கொலோசேயர் 3:8 பாருங்க, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். இந்த வம்பா பேசுறது, மற்றவரை தரக்குறைச்சி பேசுறது, ஜோக் என்ற பேர்ல மற்றவங்களை தரக்குறைச்சி பேரு. நான் கேட்கிறேன் தம்பி தங்கச்சி, நீங்க உண்மையிலேயுமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தா, ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, நீங்க இன்னொரு கிறிஸ்தவன அல்லது இன்னொரு மனுஷனை ஃபார் தட் மேட்டர் தரக்குறைவா பேசுறது ஏன் பாவம் என்று சொல்லுங்க. சரிங்க, ஏன் பாவம்? என்னமா ஏ? இப்ப நான் வந்து இந்த தம்பிய சரிப்பா, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இந்த சகோதரனை பார்த்து நான் தரக்குறைவா பேசினா, அவனுக்குள்ள ஆவியான கடவுள் வாசமா இருக்கிறார். ஆவியான கடவுள் அவனை தேவனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் நான் அவனை தரக்குறைவா பேசும்போது அல்லது அவனை வம்பு வார்த்தைகள் பேசும்போது நான் ஆவியானவருடைய செயலுக்கு எதிராக நான் பேசிட்டு இருக்கேன். நமக்குள்ள இந்த நக்கல் நையாண்டி வம்பு வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அவனுக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ ஆவியானுடைய செயலை நான் ஏளனம் பண்ணிட்டு நம்ம அதான் சொல்ல, இது நமக்குள்ள இந்த இதே இருக்கக்கூடாதுன்றாரு. வம்பு இட்ஸ் நாட் அலாவ். பாருங்க, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சு, சிலி டாக், புத்தீனமான பேச்சு. நான் இதுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது இதனுடைய கிரேக்க பதம் இது. இதுல இருந்து ஆங்கில வார்த்தை வருது மோரோன். மோரோன் என்று சொன்னா அந்த மூல வளர்ச்சி குறைவானவன். அதாவது இந்த புத்தீனமான பேச்சுன்னு சொன்னா அந்த மூளை இன்டலெக்சுவல் இதுல வந்து டெபிஷியன்சி இருக்கிறவங்க பேசுற ஏதுவான பேச்சு தான் புத்தீனமான பேச்சு. அந்த மாதிரி நாம பேசக்கூடாது. மூலகட்டத்தனமா பேசாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அப்ப நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் என்று பாருங்க. ஒரு விசுவாசி சும்மா வார்த்தையில மாத்திரம் இல்லை, அவனுடைய நடக்கை. அப்ப இந்த இடத்துல நடக்கையில வருது சிந்தனை, அவனுடைய பேச்சு, மற்றவர்களை அவன் குறித்து பேசுற விதம் எப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வரையறைகள் கொடுக்கப்படும். புத்தீனமான பேச்சு, சிலி டாக். ஓகே, அடுத்தது பரியாசம். நையாண்டி நக்கல் என்றதை விட இன்னும் கொஞ்சம் இதா போகும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா யூட்ரபீலியா என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் டிஸ்கோர்ஸ் ஜெஸ்டிங் என்று சொல்றது. அதாவது எதை பேசினாலும் டபுள் மீனிங்ல திருச்சி விடுறது, எதை பேசினாலும் டபுள் மீனிங்ல திருச்சி விடுறது, திருச்சி விட்டு அதை ஜோவியலா எடுக்கிறது, அதனுடைய அர்த்தம் தான் இது பரியாசம். இன்டென்ஷனலா அறிவு சார்ந்து செய்யற ஒரு செயல் தான் அது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா எதை பேசினாலுமே அதை அப்படியே டபுள்ல கொண்டு போவாங்க. பவுல் என்ன சொல்றாரு? பவுல் மூலமாக ஆவியான கடவுள் திருச்சபைக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள இந்த வம்பு, இந்த புத்தீனமான பேச்சு, இந்த பரியாசம், இதுவே இருக்கக்கூடாது. அப்ப நண்பர்கள் மத்தியில நாம எப்படி பேசுறோம்? நம்ம ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பேசுறோம்? நம்ம எப்படி நடந்துக்கணும்? இது எல்லாத்தையும் வரையறைக்குள்ள கொண்டு வருது. காரணம், ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு. நம்முடைய அழைப்பு கிறிஸ்துவனுடைய சாயலை பிரதிபலிப்பது, அவருடைய அன்பு, தேவனுடைய பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான அந்த குணாதிசயமாகிய அகாப்பே அன்பை பிரதிபலித்து வாழுகிறது தான் நம்முடைய அழைப்பு. அந்த நடையில இதெல்லாம் இதுக்கெல்லாம் இடம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப நம்ம சிந்திக்கலன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஏன் சிந்திக்காம இருக்கிறோம்? சிந்திக்காம இருக்கிறோம், பாரு, யோசிச்சுட்டே வாங்க. ஏன்? அங்கேயும் ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியரா இருக்கு. இது எல்லாத்துக்கும் லவ் கிடையாது. சொல்லிட்டு சொல்றாரு, இவை எல்லாத்துக்கும் தேவ கோபாக்கினை வருது அப்படின்னு சொல்றாரு. இவை எல்லாவற்றுக்கும் தேவ கோபாக்கினை வருகிறது. பாருங்க, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது, எபேசியர் 5:5-6, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், அவ்வளவுதான். இதை எலாபரேட் பண்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம், இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் தேவ கோபாக்கினை வருகிறது, தேவ கோபாக்கினை வருகிறது என்று சொல்லி போட்டு அடுத்தது சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழுங்கள். 5:8-14 சொல்றாரு, நாம கர்த்தரை பின்பற்றி நடக்கின்ற பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடக்கிறோம் என்று சொல்றாரு. அது முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா வேதம் எப்படி சொல்லுது? கர்த்தரை வந்து சங்கீதம் 27:1, கர்த்தரை நித்திய வெளிச்சமாக, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் என்று சொல்லுதானே. வேதத்துல கர்த்தரை வெளிச்சம் என்று பயன்படு, ஒளி என்று பயன்படுத்துற நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 27:1 வெளிச்சமும் ரட்சிப்பும் என்று சொல்லுது. ஏசாயா 60:19 நாம் கர்த்தரை நித்திய வெளிச்சமாக கூறுகிறது. அப்ப நம்ம கர்த்தரை நாம பிரதிபலிக்கிற நேரத்தில், அவருடைய குணாதிசயங்களை நாம பிரதிபலிக்கிற நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம நடக்கிறோம். அங்க இருளுக்கு இடம் இல்லை. ஓகே, அந்த வெளிச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பிரதிபலிக்கிறான். இந்த இடத்துல பிப்ளிக்கா நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த வெளிச்சம் என்றது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சிகரெட், ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டு விதமான அடையாளங்களாக பயன்படுத்துகிறது. ஒன்று அறிவு சார்ந்த, அடுத்தது நடத்தை சார்ந்த. இது ரெண்டு விதத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தை இந்த இடத்துல. சரியா, அறிவு சார்ந்த இடத்துல எப்படி பயன்படுத்தப்படுது என்று சொன்னா, சத்தியம், ட்ரூத். நடத்தை சார்ந்த இடத்துல ஹோலினஸ், தமிழ் எழுது. அப்ப வெளிச்சம், இந்த இடத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறோம் என்று சொன்னா ரெண்டு விதத்துல, அறிவு சார்ந்த விதத்திலையும் நடத்தை சார்ந்த விஷயத்தில். இந்த வெளிச்சம் எப்படி வெளிப்படுகிறது? அறிவு சார்ந்த விஷயத்துல சத்தியத்தினால,
வெளிப்படுது.
சத்தியத்தில் நாம சத்தியம் நடத்தல, சத்தியத்தினால் நடக்கும். நடத்தையில் பரிசுத்தத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இந்த வெளிச்சம். அப்போ ஒரு விசுவாசி வெளிச்சத்தின் நடவுங்களை சொல்லக்குள்ள அறிவு சார்ந்த நிலையிலையும் நடத்தை சார்ந்த நிலையிலையும். அறிவு சார்ந்த நிலை என்று சொன்ன என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அறிவு சார்ந்த என்று சொன்னா ஒரு மனிதன் அறிந்து விசுவாசிக்கின்ற காரியம், அறிந்து தெரிந்து விசுவாசிக்கின்றதான் அறிவு சார்ந்த. அப்ப அறிவு சார்ந்த இடத்துல வெளிச்சத்தில் நடக்கிறேன்னா சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசித்து வாழும். நடத்தை சார்ந்த விஷயத்துல என்னன்னு சொன்னா அதன் மூலமாக நம்முடைய நடத்தையில அந்த பரிசுத்தத்தின் காரியங்கள் வெளிப்படும். அதுதான் வெளிச்சம் அந்த இடத்துல. வெளிச்சத்தின் நடவுங்களா அறிவு சார்ந்து நடக்கணும், நடத்தையிலே நடக்கணும். அறிவு சத்தியத்தில் நிலை நிற்கிறது, சத்தியத்தை சார்ந்து நடத்தை பரிசுத்தம். இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அதே நேரம் இப்ப இது லைட்னு எடுத்துட்டோம்னா எப்படி, லைட் வெளிச்சம், டார்க்னஸ் என்னும் பயன்படுத்துறதுதான் அந்த இடத்துல. அதுவும் இதே அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படுது. அறிவு சார்ந்த விஷயத்தில் டார்க்னஸ் என்று சொன்னா பொய், ஃபால்ஸ்ஹுட், பொய், அறியாமை. நடத்தையில் நாம பார்த்தோம் என்று சொன்னா தீமை, இருளிலே நடக்க. முற்காலத்தில் நீங்கள் இருளில் நடந்தீர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம், அறிவு சார்ந்த உங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது, பொய்யை சார்ந்ததாக இருந்தது. உங்க நடத்தை எப்படிப்பட்டதாக இருந்தது, தீமையாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியில் நடவுங்கள். அறிவு சத்தியத்தில் சார்ந்ததாகவும் நடத்தை பரிசுத்தத்தை சார்ந்ததாகவும். பிசாசு இதைத்தான் நேக்கா செய்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க, அறிவு சார்ந்த நிலையில் அவன் எப்படி பயன்படுத்துறான் என்பது அதில் வருது. பாருங்க 2 கொரிந்தியர் 4:4 அந்த இடத்துல பவுல் அறிவு சார்ந்த நிலையில அந்த இருளை பயன்படுத்துறார், அந்த வார்த்தையை. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அறிவு சார்ந்த நிலையில் அதை பயன்படுத்துகிறாரா இல்லையா, அதை பயன்படுத்துகிறார். எப்படி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்கள் மனக்கண்களை அவங்க அந்த இங்க பாருங்க பிசாசு என்ன பண்றான், ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் எங்க வச்சிருக்கிறான், பொய்யில வச்சிருக்கிறானா இல்லையா, அவன் பொய்யனும் பொய்க்கு இதாகும், அவன் இங்கதான் வச்சிருக்கிறான். கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அங்க வர விடல. அறிவு சார்ந்த நிலையில் அதை பயன்படுத்துறார். அதே நேரத்தில் நாம பார்த்தோம்டா நடத்தை சார்ந்த விஷயத்துல நாம பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13:12 அதுக்கு பின்னான வசனத்திலையும் கூட, ரோமருக்கு எழுதின நிருபம் 13:12 வாசிங்கடம். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நடத்தி நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளக்கூடும். அந்த இடத்துல நடத்தையை பற்றி என்ன நடக்கையில் எப்படி அது வெளிப்படுதுன்றதை காட்டுறார். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் விட்டுட்டு ஒளியின் கிரியைகளை நாம் செயல். அப்ப அந்த ஃபிகரேட்டிவ் யூஸ், ஒளியில் நடந்து கொள்ளுங்கன்னா ரெண்டு விஷயம், அறிவு சார்ந்த நடத்தை சார்ந்த, இன்டலெக்சுவலி சத்தியத்தில் சார்ந்த. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான், ஃபால்ஸ் ஹூட்ல தான் இருக்கிறான். அந்த ஒளி அவனுக்கு இல்லை, பிசாசனுடைய இருதய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அவனுக்கு சத்தியம் தெரியாது, சத்தியம் தெரியாதனால அவனுடைய வாழ்க்கையில் தீமையில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சத்தியம் தெரியும், சத்தியம் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய நடக்கை பரிசுத்தத்தின் காரியங்களை சொன்னான். இதைத்தான் பவுல் சொல்றாரு. வெளிச்சத்தை நீங்கள் வெளிச்சத்தில் நடவுங்கள் பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு சொல்லிட்டு, அந்த முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். உங்கள் அறிவு சத்தியத்தை சார்ந்ததாகவும், உங்கள் நடத்தை பரிசுத்தத்தை சார்ந்ததாகவும், அதுதான் உங்கள் அறிவு. பவுல் சொல்ற, பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு சபைக்கு இன்றைக்கு சொல்ற, ரைட். அந்த வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம். முற்காலத்தில் என்ற வசனத்தை பயன்படுத்துறாரா? அந்த வசனத்தை நீங்க பாருங்க. முற்காலத்தில், முற்காலத்தில் என்றால் இறந்த காலம். இறந்த கால சொல்ல பயன்படுத்துறதுனால ரெண்டு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? இறந்த காலம் என்ன? முடிந்து போயிற்று. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. இப்ப இது பேக்ரவுண்ட்ல வச்சு பாருங்க. நடந்தீர்கள் முற்காலத்தில், நீங்க அந்தகாரத்தின் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், அந்தகாரமாய் இருந்தீர்கள். பிறந்த காலம் ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்று முடிஞ்சு போன காரியம், இன்னொன்று அந்த இடத்துல அவர் ஓமை அணியை பாவிக்கல, அந்தகாரத்தை போல இருந்தீர்கள் என்று சொல்லல. ஓமை அணி இருக்கு தானே, ஓமை அணி ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு சொல்றது. ஆங்கிலத்தில் ப்ரப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப் டார்க்னஸ், இன் டார்க்னஸ் என்று சில இடத்துல அப்படி பயன்படுத்துறாங்க. ஆனால் இங்கே அவர் அப்படி பயன்படுத்தல, நேர சொல்றார் அந்தகாரமாய் இருந்தீர்கள், நீங்க இருளாய் இருந்தீர்கள். பிசாசுக்குரியவனா இருக்கிறவன் இருளாவே இருக்கிறான், அதுல பங்காளியா நீ இருந்த, ஆனா இப்ப நீ இல்ல. இப்ப எப்படி இருக்கிற? வெளிச்சத்தின் பிள்ளைகளா, வெளிச்சமா இருக்கிறீர்கள். பாருங்க அந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்பொழுது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சத்தை போல் இருக்கிறீர்களா? வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நிகழ்கால வசனத்தை பயன்படுத்துறாரு. அப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஏன், எப்படி? கர்த்தர் தான் வெளிச்சம் என்று சொல்லுது வேதம். அவருடைய சாயலை நான் பிரதிபலிக்கின்ற பொழுது, சத்தியத்திலே நான் நிலைத்திருந்து பரிசுத்தத்திலே நான் வாழ்கின்ற பொழுது அதான் அந்த இடத்துல வெளிச்சமா இருக்கு. அப்ப அழைப்பு அதுதான். இப்ப ரெண்டு கடையில பிளக்சுவேஷன் இருக்கக்கூடுமா? இருக்கலாமா? வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா இருக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன், அப்புறம் ஒரு யூத் மீட்டிங் வந்தோடனே 10 நாளைக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன், திரும்பவும் நான் அப்படியே ஓடிட்டு இருக்கிறேன், அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்தோடனே 4 நாளைக்கு நான் இப்படி இருக்கிறேன், அப்புறம் நான் அப்படியே ஓடிட்டு இருக்கிறேன், அப்புறம் பாஸ்டர் என்ன இழுத்து பிடிச்சி வச்சு ஏதாவது பண்ணோடனே கொஞ்ச நாளைக்கு ஓடுறேன். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா எங்க நாம நின்றுட்டு இருக்க மாட்டோம். நாம யோசிக்கணும். ஏன்னா இவர் இந்த இடத்துல சொல்றாரு, வெளிச்சமா இருக்கிறீர்கள், கர்த்தருடைய சாயல் இருக்குன்னு சொன்னா நாம அதுக்கு விரோதமா நாம போக முடியாது. சாப்பாடு வந்துட்டு, அதனால நாம இதுக்கு மேல சாப்பாடு முடிச்சுட்டு நாம அடுத்த விஷயத்துல போகலாம். ஐ டோன்ட் திங்க் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி, அதனால் பரவாயில்ல. பேசின வரைக்கும் நாம் சிந்தித்து நிதானித்து பேசினா கர்த்தர், ஏன்னா நடத்துறது கர்த்தர், நம்ம விதைக்கிற மட்டும்தான். நாம் இப்போ சாப்பிட்டு நாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குரூப் செஷன் மாதிரி பண்ணலாம். அதுக்கு மேலே நான் பார்ப்பேன் நாம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகேப் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ரீகேப்சர் பண்ணிடலாம். நாம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ல, நம்முடைய விசுவாசியினுடைய வாழ்க்கை வந்து அனுதின வாழ்க்கையின் நடை. அதில் நாம் அன்புள்ள பிள்ளைகளைப் போல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிரதிபலிப்புன்றது அவருடைய அன்பை பிரதிபலிப்பது. அந்த அன்பு என்பது அகாப்பை அன்பு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய 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 அவருடைய அவருக்கு நமக்கு இருக்கிற முடியாத தன்மை, அதாவது அவரை போல வாழ முடியாத தன்மையை நாம் பார்க்குறோம். அது சுயத்தை சார்ந்த காரியம். ஆவியான கடவுள் அதை நமக்கு செய்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கு. வசனத்தை நாம பார்க்கிறோம். அவர் வைராக்கியம் வாஞ்சவர் உள்ளவராக, அப்ப விட்டுக் கொடுக்க போறதில்லை. அவர் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க போறதில்லை. அவர் வைராக்கிய வாஞ்சியுள்ளவர், விட்டுக் கொடுப்பாரா நம்ம அழிஞ்சு போறதுக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சாயலுக்கொப்பானவர்களாக மாற்றார் என்று சொன்னா, ரட்சிப்பின் திட்டமே நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதும் சாயலுக்கொப்பானதாக்குறதும் சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுல வந்து நாம பாக்குறோம், வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, மற்ற தூஷணங்கள், மற்ற பரியாசங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு சத்தியத்துல வெளிச்சமாய் நடக்கணும் என்று சொல்றோம். அந்த இடத்துல வெளிச்சம் என்னன்றதை நாம பார்த்துட்டோம். வெளிச்சம் என்று சொல்லும் போது இந்த இடத்துல அறிவு சார்ந்த, நடத்தை சார்ந்த விஷயத்துல சொல்லப்படுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட முதல் நீங்க ஃபால்ஸ்ஹுட்ல இருந்தீங்க, பொய்யில இருந்தீங்க அறிவு சார்ந்த விஷயத்துல, அதனால உங்க நடத்தை தீமையா இருந்தது. ஆனா இப்ப கர்த்தருடைய சாயலை கொண்டிருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால அறிவு சார்ந்த விதத்துல சத்தியத்தை சார்ந்தும் நடத்தையில பரிசுத்தத்தை சார்ந்து இருக்கிறீங்க, அதுதான் நடத்தையினுடைய வழி என்றது இதுவரைக்கும் நம்ம பார்க்கலாம். நாம தொடர்ந்து சாப்பிட்டு நாம என்ன செய்யணுமோ நாம் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம்.